அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12 மற்றும் 13 அதிகாரங்களிலிருந்து தியானிக்க இருக்கிறோம். எசேக்கியேல் 12 அதிகாரம் எசேக்கியேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது தவிர்க்க முடியாதது என்று கூறும் புதிய ஒரு பிரிவை ஆரம்பித்து வைக்கிறது. ஆனால் ஜனங்கள் இதை விசுவாசிக்கப் போகிறதில்லை. இங்கே முக்கியமானது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பது என்பதே. எசேக்கியேல் தேவனுடைய வார்த்தையை தான் கொடுக்கிறார் என்பதை அவர் உறுதி செய்ய வேண்டியதாயிருந்தது. எசேக்கியேல் 12 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். இந்த அதிகாரத்திலே 5 இடங்களிலே எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று சொல்கிறார். நான் தேவனுடைய வார்த்தையை தான் கொடுக்கிறேன் என்று அவர் கூற விரும்புகிறார் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அவர் இந்த ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்கிறார். எசேக்கியேல் தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு ஒன்றையும் மக்களுக்கு கொடுக்கவில்லை. இப்பொழுது 2 வசனத்தை பாருங்கள். எசேக்கியேல் 12:2. மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமற் போகிறார்கள். அவர்கள் கலக வீட்டார். தேவன் இந்த ஜனங்களை குறித்து ஏற்கனவே எசேக்கியேலுக்கு எச்சரித்திருந்த போதும் இப்பொழுது மீண்டும் இந்த காரியத்தை நினைவுபடுத்துகிறார். ஏனென்றால் எசேக்கியேல் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக தேவன் இவ்வாறு செய்கிறார். தேவன் இஸ்ரவேலரை குறித்து துவக்கத்திலேயே மோசே மூலமாக சொல்லுகிறதை உபாகமம் 29 அதிகாரம் 4 வசனத்திலே பார்க்கிறோம். அங்கு என்ன வாசிக்கிறோம்? ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. இந்த ஜனங்கள் தங்கள் காதுகளையும் கண்களையும் அடைத்துக் கொண்டார்கள், மூடிக்கொண்டார்கள். இந்த ஒரு உண்மையை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மட்டும் உறுதி செய்யவில்லை, ஏசாயா மற்றும் எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகளும் இதை உறுதி செய்துள்ளார்கள். இதைத் தவிர அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலேயும் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 26-27 வசனங்கள். நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியைக் கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் தங்கள் காதுகளையும் கண்களையும் மூடிக்கொண்டார்கள். இந்த அநேகர் தங்களால் தேவனை விசுவாசிக்க இயலவில்லை என்று கூற நீங்கள் கேட்டிருக்கலாம். இது அறிவில் உள்ள பிரச்சனையால் அல்ல, இது இருதயத்தில் உள்ள பிரச்சினை. இவர்களுக்கு இருதயத்திலே தேவனை பின்பற்ற வேண்டும் என்று விருப்பமில்லை, அவர்களுக்கு விசுவாசிக்க விருப்பமில்லை. ஆகவே தேவனை பின்பற்ற மூளை அறிவு ஒரு தடை அல்ல என்று அறிகிறோம், விருப்பத்தினாலேயே இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு தங்கள் பாவத்தை விட்டு வெளியே வந்து தேவனிடத்திலே திரும்ப விருப்பமில்லாதிருக்கும். அவரை விசுவாசிக்கவும் மனதிலே வாஞ்சையில்லை. ஆகவே அவர்கள் தேவனிடத்திலே வருகிறதில்லை, அவருக்காக வாழ்வதில்லை. இஸ்ரவேல் தேசம் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதாவது இங்கே சொல்லப்படும் இஸ்ரவேலின் நிலை இன்றைய உலகின் நிலையை அவ்வாறே படம் பிடித்து காட்டுகிறதாயிருக்கிறது. இஸ்ரவேலின் அவிசுவாசத்தின் ஆவியினாலே இது முழு உலகத்திற்கும் ஒரு சிறிய உலகம் போல காணப்படுகிறது. ஆகவேதான் எசேக்கியேல் புத்தகம் என்ன சொல்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அநேகர் வேதத்தை பற்றியும் மற்ற அறிவையும் பெற்றிருக்கலாம். ஆனால் இவைகள் இருந்தும் அநேகர் பாவத்தின் பிடியில் இருக்கிறதை நீங்கள் காண முடியும். அதை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு அவர்கள் காணப்படுவார்கள். இதுவே அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இது குருட்டுத்தன்மையை உண்டாக்குகிறது. இஸ்ரவேலில் அவ்விதமாகவே குருட்டுத்தன்மை உண்டாயிருந்தது. இன்றைய உலகிலே காணப்படுகின்ற குருட்டுத்தன்மையும் இதுதான். இஸ்ரவேல் மக்களின் அவிசுவாசத்தை நிமித்தம் எசேக்கியேல் அவர்களுக்கு ஓமையை கொடுக்கிறது மட்டுமல்ல, அதை நடித்தும் காட்டினார். எசேக்கியேல் ஒரு புத்திசாலியான மனிதர், அதே வேளையிலே நகைச்சுவை உணர்வு உள்ளவரும் கூட. அவர் இந்த ஓமைகளுக்கு நடித்து காட்டும்பொழுது அவருடைய முகத்திலே புன்னகை பூத்திருக்க வேண்டும், மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நகைச்சுவை தோன்றும்படி செய்திருப்பார். அடுத்ததாக எசேக்கியேல் 12 அதிகாரம் 3-6 வரை உள்ள வேத பகுதியை பாருங்கள். வாசிக்கிறேன், எசேக்கியேல் 12 அதிகாரம் 3 வசனம் முதல். இப்போதும் மனுப்புத்திரனே, நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்பட்டு உன் ஸ்தலத்தை விட்டு வேறே ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. அவர்கள் கலக வீட்டாரான போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள். சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் புறப்படுவாயாக. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரமிட்டு அதின் வழியாய் அவைகளை வெளியே கொண்டு போவாயாக. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்து மாலை மயங்கும் வேளையிலே வெளியே கொண்டு போவாயாக. நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொள். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார். இது ஒரு வித்தியாசமான ஒன்றாயிருக்கிறது இல்லையா? எசேக்கியேல் இங்கே செய்கிறதை சற்றே கவனித்து பாருங்கள். அவர் தன்னுடைய வீட்டிற்குள்ளே செல்கிறார். தன்னுடைய பொருட்களை எல்லாம் பயணம் போகிறவரை போல கட்டி ஆயத்தப்படுத்துகிறார். பின்னர் தன்னுடைய வீட்டின் சுவரிலே ஒரு துவாரம் இட்டுக் கொண்டு வெளியே தெருவுக்கு வருகிறார். இது எப்படி இருந்திருக்கும் என்று சற்றே கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மனிதர் சுவரில் உள்ள பெருந்துளையின் வழியாக வெளியே மூட்டை முடிச்சுகளோடு வருகிறார். எனவே மக்கள் அங்கே நின்று அவரை வேடிக்கை பார்த்திருப்பார்கள் இல்லையா? இன்றைய நாட்களிலே இவ்வாறு மக்கள் மூட்டை முடிச்சுகளோடு வருவதும் போவதும் நாம் கண்களாலே பார்க்கும் ஒரு காரியமாயிருக்கிறது. ஆனால் அன்று பயணப்படுவது போல புறப்பட்டு செல்லும் பொழுது மக்கள் எசேக்கியேலை பார்த்து எங்கே, எதற்காக என்று சொல்லி அநேக கேள்விகளை கேட்டிருப்பார்கள். ஆகவே மக்கள் இவ்வாறு வித்தியாசமான முறையிலே வெளியே வந்து பயணப்படுகிற எசேக்கியேலை உன்னிப்பாக கவனித்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அவனை தடுத்து நிறுத்தி நீர் எங்கே போகிறீர், இந்த காரியத்தின் விளக்கம் என்ன என்று கேட்டார்கள். இப்பொழுது எசேக்கியேல் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 12:8 முதல் வாசிக்கிறேன். விடியற்காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், மனுபுத்திரனே, கலக வீட்டாராகிய இஸ்ரவேல் வம்சத்தார் உன்னை பார்த்து நீ செய்கிறது என்ன என்று உன்னை கேட்டார்கள் அல்லவா? இது எருசலேமில் இருக்கிற அதிபதியின் மேலும் அதன் நடுவில் இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரின் மேலும் சுமரும் பாரம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களிடத்தில் சொல்லு. நீ அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு அடையாளமாயிருக்கிறேன், நான் செய்வது எப்படியோ அப்படியே அவர்களுக்கும் செய்யப்படும், சிறைப்பட்டு பரதேசம் போவார்கள். அவர்கள் நடுவில் இருக்கிற அதிபதி மாலை மயங்கும் போது தோளின் மேல் சுமை சுமந்து புறப்படுவான். வெளியே சுமை கொண்டு போக சுவரிலே துவாரமிடுவார்கள். கண்ணினாலே அவன் தன் தேசத்தை காணாதபடி தன் முகத்தை மூடிக்கொள்வான். சிதேக்கியா எருசலேமின் அரியணையிலே அமர்ந்திருந்தான். அந்நாட்களிலே பொய் தீர்க்கதரிசிகள் சிறைப்பட்டவர்களிடம், இங்கே பாருங்கள், நேபுகாத்நேச்சார் எருசலேமை 2 முறை முற்றுகையிட்டும் அதை அழிக்கவில்லை பார்த்தீர்களா? அவன் தேவாலயத்தை எரித்தும் விடவில்லை, ராஜாவை கொல்லவும் இல்லை. ஆகவே நீங்கள் சீக்கிரத்திலே எருசலேமிற்கு திரும்புவீர்கள், கவலைப்பட தேவையில்லை என்று சொன்னார்கள். ஆனால் எசேக்கியேல், நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லப் போகிறேன். நான் இப்பொழுது செய்கிற இந்த காரியமே எருசலேமில் நடக்கப் போகிற காரியத்திற்கு ஓவியம் போல இருக்கிறது. அங்கே எருசலேமில் இருக்கிற நம்முடைய ராஜா தான் தான் பெரிய புத்திசாலி என்று நினைக்கிறார். நகரம் முற்றுகையிடப்பட்டிருக்கும் பொழுது தான் தப்பிவிட முடியும் என்றும் நினைக்கிறார். ஆனால் அவரால் இது கூடாது. அவர் நகரத்தை விட்டு வெளியேறும் பொழுது அவர் தேசத்தை கூட பார்க்க மாட்டார் என்றார். சிதேக்கியா ஏன் தேசத்தை காணமாட்டார் தெரியுமா? 2 ராஜாக்களின் புத்தகம் 25:7 பாருங்கள், வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 25:1 முதல், அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9வது வருஷம் 10வது மாதம் 10வது தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11வது வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4வது மாதம் 9வது தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடிப்போனார்கள். கல்தேயரின் ராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ராணுவமெல்லாம் அவனை விட்டு சிதறி போயிற்று. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். நேபுகாத்நேச்சார் அவனுடைய கண்களை பிடுங்கிவிட்டான். சிதேக்கியா ஒரு வஞ்சகமான மோசமான அரசன் மட்டுமல்ல, இவன் நேபுகாத் நேச்சாரோடு உள்ள தன்னுடைய உடன்படிக்கையை முறித்துக் கொண்டான். இஸ்ரவேலின் அரியணையிலே இருந்த சிதேக்கியாவை விட இந்த பாபிலோனிய புறஜாதி மன்னன் நேபுகாத் நேச்சார் எவ்வளவோ நல்லவன். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைய நாட்களிலே சபையை அதிகமாக பாதிக்க செய்வது நேர்மையற்ற கிறிஸ்தவர்களை விட வேறு யாரும் அதிகம் பாதிப்படைய செய்ய முடியாது. குறிப்பாக வியாபார உலகத்திலே தவறான பெயரை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஊழியத்தை மும்முரமாக செய்கிற ஒரு சபை உறுப்பினரால் தேவனுடைய நாமும் அதிகமாகவே தூஷிக்கப்படுகிறது. சிதேக்கியாவின் நிலை அவ்விதமே காணப்பட்டது. சிதேக்கியா கூறிய தரிசனம் மக்களுக்கு கசப்பான மருந்து போல இருந்தது. அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஏனென்றால் அப்பொழுது பொய் தீர்க்கதரிசிகள் நாம் எருசலேமிற்கு திரும்ப போவோம் என்று பொய்யான ஆறுதலான தீர்க்க தரிசனங்களை கூறிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12 அதிகாரம் 17 வசனம் முதல் 19 வசனம் வரை பாருங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் அப்பத்தை நடுக்கத்தோடே புசித்து உன் தண்ணீரை தத்தளிப்போடும் விசாரத்தோடும் குடித்து தேசத்திலுள்ள ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேல் தேசத்திலுள்ள எருசலேமின் குடிகளை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தங்கள் அப்பத்தை விசாரத்தோட புசித்து தங்கள் தண்ணீரை திகிலோடே குடிப்பார்கள். அவர்களுடைய தேசத்து குடிகளுடைய கொடுமைகளின் நிமித்தம் அதிலுள்ளதெல்லாம் அழிய அது பாழாகும். மக்களுடைய கவனத்தை மிகவும் ஈர்க்கின்ற இந்த செய்கையை எசேக்கியேல் செய்ய வேண்டும். அவர் தன்னுடைய உணவை வெளியே எடுத்துக்கொண்டு வந்து எல்லார் முன்பும் சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிடும்பொழுது அவர் நடுங்க வேண்டும். அப்பொழுது மக்கள் அவரிடத்தில் வந்து, என்ன விஷயம், நீர் ஏன் இவ்வாறு சாப்பிடுகிறீர், உணவில் ஏதும் பிரச்சனையா அல்லது உடலிலே பிரச்சனையா என்று கேட்பார்கள். அப்பொழுது எசேக்கியேல் தேவனுடைய செய்தியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எருசலேமிலே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அங்கே பஞ்சம் உண்டாயிருக்கிறது, அங்கே பயம் உண்டாயிருக்கிறது, தேவன் நகரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருப்பார்கள். என்ன ஒரு பயங்கரமான செய்தியை எசேக்கியேல் மக்களுக்கு கொடுக்க வேண்டியதாயிருந்தது என்று கவனித்தீர்களா? தொடர்ந்து எசேக்கியேல் 12 அதிகாரம் 22-23 வசனங்களையும் பாருங்கள். மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? ஆகையால் நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோட சொல்லு. எசேக்கியேல் ஜனங்களை பார்த்து, தேவன் இதுவரை பொறுமையாயிருந்தார், ஆனால் இதோடு அது முடிவடைகிறது, இனி அவர் பொறுத்திறார், சிறைப்பிடிப்பு வருகிறது என்று இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனாய கர்த்தர் நம்முடைய காரியத்திலேயும் நம்மீது எப்பொழுதும் பொறுமையாகவே இருப்பார். ஆகவே பிறகு மனம் திரும்புவோம் என்று மனம் திரும்புதலை நாம் காலம் தாழ்த்துவது கூடாது. அவர் எப்பொழுதும் பொறுமையாக இருப்பது இல்லை என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணைய நாள் என்றுதான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, பாவத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசியுங்கள். அவருடைய வல்லமையினாலே உங்களுக்கு விடுதலை உண்டு என்பதையும் நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இப்பொழுது எசேக்கியேல் 12 அதிகாரம் 28 வசனத்திற்கு வருவோம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். எல்லாருமே எதிர்காலத்திலே இந்த உலகம் மிகவும் அழகாக இருக்கும் என்று சிந்திப்பதை விரும்புகிறார்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கும் எதிர்கால அழகு ஒன்றே ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே வந்து இந்த உலகத்திலிருந்து சபையை எடுத்துக் கொள்ளப் போகிறார். அந்த ஒரு நம்பிக்கையை மட்டுமே நாம் உடையவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் நாளுக்கு நாள் சிறந்து விளங்குகிறதாக மாறப்போவதில்லை. நாம் இந்த உலகத்திலே சமாதானத்தை நிறுவ முடியாது. சமாதானத்தை நாம் இந்த உலகத்திலே கொண்டு வர முடியாது. உலக வரலாற்றை எடுத்து பார்ப்பீர்களானால் 200 அல்லது 300 வருடங்கள் வரை மட்டுமே உலகத்திலே சமாதானம் காணப்படுகிறது. மனிதன் புதிய உலகத்தை கட்டிக் கொண்டிருக்கவில்லை, ஆனால் அவன் அவிதமாக செய்கிறதாகவே சிந்திக்கிறான். தொடர்ந்து இப்பொழுது நாம் எசேக்கியேல் 13 அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரத்திலே பொய் தீர்க்க தரிசிகளுக்கு தீர்க்க தரிசியானவளுக்கு எதிரான தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். பெண்களும் பொய் தீர்க்க தரிசனம் உரைப்பதிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பெண்களால் உருவாக்கப்பட்ட தத்துவங்கள் அல்லது அமைப்புகள் இந்த உலகத்திலே எத்தனை அமைக்கப்பட்டன என்று எப்பொழுதாவது நீங்கள் கவனித்து பார்த்ததுண்டா? அதிகம் இல்லை என்றே சொல்ல வேண்டும். இது எசேக்கியேல் காலத்தில் மட்டுமல்ல, நம்முடைய காலத்திலும் உள்ள நிலை அப்படிப்பட்டதே. தொடர்ந்து எசேக்கியேல் கொடுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். எசேக்கியேல் 13 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயங்களில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோ. என்ன பிரச்சனை? தங்கள் இருதயத்திலே இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டார்கள். பிரசங்க மேடையிலே நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையை கொடுக்காமல் தங்களுடைய சொந்த கருத்துக்களையே பிரசங்கிக்கிறவர்கள் மீது தேவ இரக்கம் உண்டாவதாக என்று சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. வேத வசனத்தை விளக்கும் பொழுது சில தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கிறது. அதாவது வேத வசனத்தை விளக்கும் பொழுதுதான் தவறு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கிற மனிதர்கள் அவர்கள் தங்கள் மனதிலே தோன்றியதையே தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள். இன்றும் அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு தங்கள் மனதிலே தோன்றுகிறவைகளையே பேசுகிறதை பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு நண்பர்களை உருவாக்குவது, நேர்மறையாக சிந்திப்பது எப்படி, மற்றவர்களை கட்டுப்படுத்துவது எவ்வாறு, உங்களை ஒரு சிறந்த மனிதனாக பார்ப்பது எவ்வாறு என்பது போன்ற காரியங்களை இவர்கள் பிரசங்கிப்பார்கள். நாம் பாவிகள் என்று வேதம் சொல்லும் பொழுது இவர்கள் உங்களை சிறந்தவர்களாக பார்ப்பது எவ்வாறு என்று போதிப்பார்கள். எருசலேமிலே எல்லாமே சரியாக இருக்கிறது என்று பொய் தீர்க்கதரிசிகள் சொன்ன செய்தியே இவர்களின் செய்தியாக இருக்கும். இப்பொழுது எசேக்கியேல் 13 அதிகாரம் 17-18 வசனங்களை பார்ப்போம். மனுபுத்திரனே, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்கிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ. நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ? எசேக்கியேல் தீர்க்கதரிசி இப்பொழுது பெண் தீர்க்கதரிசிகளை எதிர்க்க வேண்டும். தீர்க்க தரிசனம் சொல்கிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து என்று இங்கே வசனத்திலே வாசித்து பார்க்கிறோம். நாம் ஆதியாகமம் 10 அதிகாரம் 8-9 வசனங்களை பார்ப்போம் என்றால், நிம்ரோத் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான் என்று வாசித்து பார்க்கிறோம். அதாவது அவன் ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறவன். அதேபோல அந்த பொய் தீர்க்க தரிசிகளும் செய்தார்கள். இவர்கள் மனித ஆத்துமாக்களை வேட்டையாடினார்கள். பெண்கள் இன்னும் அநேக காரியங்களிலே ஈடுபட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். 2 பேதுரு 2 அதிகாரம் 1 வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? பேதுரு சொல்கிறார், கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் என்கிறார். இன்று அநேக பெண்கள் குறி சொல்வதிலும் ஆவிகள் உலகத்தோடு தொடர்பு கொள்வதிலும் மாந்தரீகம் செய்வதிலும் ஈடுபட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒருவேளை பார்த்திருக்கவும் செய்வீர்கள். ஒரு காலத்திலே காணப்பட்ட இந்த செய்கைகள் இன்று செய்தித்தாட்களிலே விளம்பரம் செய்து நடக்கிறதா இருக்கிறது. சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ என்று 18 வசனத்திலே வாசித்தோம். இந்த பெண்மணிகள் செய்வதை பார்த்தீர்களா? இவர்கள் கையில் போட்டுக் கொள்வதற்கு இந்த தழுவணைகளை தைத்துக் கொடுத்தார்கள். இதனால் நோய் வராதபடி காத்துக் கொள்ளலாம் என்றும் எந்த ஒரு காயமும் ஏற்படாமல் காத்துக் கொள்ளலாம் என்றும் இவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கு ஏற்றபடி தலையணைகளை உண்டு பண்ணி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இதை அவர்கள் ஜெபித்துக் கொடுத்திருப்பார்கள். இது உங்களை சுகமாக்க உதவும் என்று இவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, இன்று நாம் ஆவிக்குரிய உலகத்திலே பார்க்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் புதிதல்ல. அது அன்றைய நாட்களிலிருந்தே இருக்கிறது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே இது காணப்படுகிறது என்று சொல்ல வேண்டும். இவைகளெல்லாம் கள்ள தீர்க்க தரிசிகள் கொண்டு வந்த காரியங்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். எசேக்கியேல் இவற்றையெல்லாம் எதிர்த்து கூறிய பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டே சொன்னார். எசேக்கியேல் தன் சொந்த வார்த்தைகளை கொண்டு அவர் சொல்லவில்லை. என கருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா என்பதே முக்கியமானது. அல்லது பொய் தீர்க்க தரிசிகளின் வஞ்சகமான வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாயிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசி மூலமாக நீர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே நிறைவேறியது ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நியாய தீர்ப்பு வரும் என்பதாக நாங்கள் மனம் திரும்பியவர்களாக காணப்பட காத்துக்கொள்ளும். இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே இரட்சணைய நாள் என்பதை உணர்ந்தவர்களாக உண்மையான மனம் திரும்புதலோடு எங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி உமக்கு கீழ்ப்படிய நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாராவது போராட்டத்தோடும் மனபாரத்தோடும் விடுதலை பெற முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடும் காணப்படுவார்கள் என்றால், உம்மை விசுவாசிக்க, உம்முடைய வல்லமையை விசுவாசிக்க, உம்முடைய தூய ஆவியானவரின் கிருபையை விசுவாசிக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாரையாவது நீர் எச்சரித்துக் கொண்டிருப்பீர் என்றால், எச்சரிப்பை கவனிக்காதவர்களாக தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால், அவர்களும் தங்கள் பாவ நிலைமையை குறித்து உணர்ந்து கொள்ளும் உணர்வை நீரே அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, யார் யாரோடு இன்று நீர் பேச துவங்கினீரோ அவர்களோடு தொடர்ந்து நீர் பேசும். பரிபூர்ணமாய் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் உமக்கே அர்ப்பணிக்க கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மீண்டும் கூறுகிறோம், 94 42 25 26 27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏசாயா 41:13.